வணக்க மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளைக் காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசுப் பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக்க அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடமுழுக்கு பெருவிழாவிற்கானை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19ஆம் தேதி அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20ஆம் தேதி ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 நாட்களும் தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
இருவரி செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெயே நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.